إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم صدق الله العزيز الحكيم وقال رسول الله صلى الله عليه وسلم إن من إجلال الله إكرام حامل القرآن أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அன்பார்ந்த நேயர்களே, வல்லவன் அல்லாஹ்வுல்ல சுப்ஹானஹு வ தஆலா எண்ணீது கொண்ட பேரன்பின் காரணமாய், பேருபகாரத்தின் காரணமாய், புகழ் மனக்கும் புனிதமிகு மற்றொரு ரமலானை வாழ்வில் அடைய செய்திருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, சென்ற வருடம் எம்மோடு தோளோடு தோழத்தை தொழுதவர்கள், எம்மோடு முசாபஹா செய்தவர்கள், நோன்பு நோற்றவர்கள், அநேகமானவர்கள் மன்னரை சென்றடைந்துள்ளார்கள். இன்னும் சில சாரார் நோய் வாய்ப்பற்றி வீட்டிலே படுக்கையோடு இருக்கிறார்கள். ஆனால் வல்லவன் அல்லாஹ் இவ்வருடமும் நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை அளித்து ஒரு வாழ்நாளை நீடிக்க செய்து இந்த ரமலானில் பகற்காலங்களில் நோன்பு நோற்பதற்கும், இரா காலங்களில் தராவி குர்ஆன் தினாபத்துக்கள் ஜிக்ருகள் போன்ற நல்ல பல அமல்களில் பங்கெடுப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கின்றான். எனவே இந்த ரமலானில் என்னை திருப்பிக் கொள்வதற்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை அளித்திருக்கிறானோ அந்த மகத்தான மாதத்தில் நல்ல பல அமல்கள் செய்து நல்மக்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு வந்தவன் அல்லாஹ் இம்மனைவருக்கும் தோப்பி தருவானார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படைத்தனங்களை படைத்து அதிலும் சிறந்த உயர்ந்தோரு படைப்பாக அல்லாஹ் மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களிலும் எத்தனையோ கபீலாக்கள் கோத்திரங்கள் இருக்கத்தக்க ஹஜரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் எம்மதை ஆக்கி சீரிய நேரிய நல்வழிகளை பெற்று வாழ்வதற்காக வேண்டி அல்லாஹ் அருள்மறையான் குர்ஆனை நமக்கு அருளியிருக்கின்றான். அந்த குர்ஆன் அருளப்பட்ட மாதத்திலே நாம் இப்பொழுது கால் வைத்திருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த குர்ஆனை இறக்கப்படுவதற்கு முன்பு, இந்த குர்ஆன் அருளப்படுவதற்கு முன்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதங்களை உலகத்துக்கு அனுப்பிக் கொண்டே இருந்தான். அந்த வேதங்களுக்கும் குர்ஆனுக்கும் உள்ள வித்தியாசம், தௌராத், இன்ஜீல், ஜபூர் போன்ற வேதங்கள் இவ்வுலகத்திற்கு ஒரே மொத்தமாக அருளப்பட்டது. ஆனால் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய இறைவேதம் இருக்கிறது. இது காலத்துக்கு காலம், நேரத்துக்கு நேரம், 23 வருட காலமாக அல்லாஹ் இந்த குர்ஆனை பூமிக்கு அருளிக்கொண்டே இருந்தான். உலகத்தில் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களையும் பார்த்து அந்தந்த சமூகம் கூட்டத்தர்கள் கேட்டார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய நபி என்பதற்கு, அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது, என்ன ஆதாரம் இருக்கிறது என்று கேட்கும் வேளையில் அல்லாஹ்வுல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபிமார்கள் அந்த கூட்டங்கள் கேட்டதற்கிணங்க ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அற்புதங்களை கொடுத்துக் கொண்டே இருந்தான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒன்பது அத்தாட்சிகளை வழங்கியிருந்தான். குர்ஆன்ல குறிப்பிடுகின்ற பொழுது ولقد آتينا موسى تسع آيات بينات حضرت موسى عليه الصلاة والسلام அவர்களுக்கு நாம் 9 அத்தாட்சிகளை வழங்கியிருந்தோம். அந்த 9 அத்தாட்சிகள்ல மிக முக்கியமான ஒன்றுதான் தன்னுடைய கையை பொத்தி தோல் பற்றைக்கு கீழால் வைத்து விட்டால் வைத்து எடுத்து விட்டால் ஒன்பது அத்தாட்சிகளை வழங்கியிருந்தான். அதுவே தனது கையை பொத்தி தோல் பற்றைக்கு கீழால் வைத்து எடுத்து விட்டால் தற்பொழுது பயிர்வான் அது பளபளக்கக்கூடியதாக இலங்கக்கூடியதாக மாறிவிடும். நீ கைதி தூ இந்த கெடுதிகளின் தீங்குகளும் இல்லாமல் அத்தை தொழிக்கக்கூடியதாக மாறக்கூடியதாக இருந்தது. இப்படி உலகத்தில் எத்தனையோ அத்தாட்சிகளை அல்லாஹ் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தது போல ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் பிரமாண்டமான ஆட்சியை கொடுத்திருந்தான். ஜின்களுடைய ஆட்சி, பறவைகளுடைய ஆட்சி, எறும்புகளோடு பேசக்கூடிய ஆற்றல், இப்படி காற்றிலே பறக்க விடக்கூடிய அளவுக்கு அப்படியான சில சக்திகளை தகமைகளை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அவருடைய தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அழகிய குரல் வளையங்களை கொடுத்திருந்தார். அவர்கள் தௌரா வேதத்தை ஓடுவார்கள், ஜபூர் வேதத்தை ஓடுகின்ற பொழுது அவர்களோடு சென்று பறவைகளும் தஸ்பீஹ் செய்யும், மிருகங்களும் தஸ்பீஹ் செய்யும், மரங்களும் மலைகளும் தப்பி செய்யக்கூடியதாக இருந்தது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் காற்றை வசப்படுத்திக் கொண்டிருந்தார். எவ்வளவு பிரமாண்டமான சக்தி வாய்ந்த காற்று என்றால் ஒரு மாதம் நடந்து செல்லக்கூடிய தொலை தூரத்தை, அதாவது ஒரு பகற்பொழுதில் கொண்டு போய் போடக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு காற்றை வசப்படுத்திக் கொடுத்திருந்தார். இப்படி உலகத்தில் வேரன் கொடுத்த மூஜிசாக்கள், அற்புதங்கள் கொடுக்கப்பட்ட நபி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கலாம், ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கலாம், ஹஜ்ரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களாக இருக்கலாம், உலகத்தில் மூஜிசாக்கள், அற்புதங்கள் கொடுக்கப்பட்ட எந்த நபியாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மூஜிசாக்கள், அற்புதங்கள் அவர்களுடைய வெப்பாத்தோடு முற்றுப்புள்ளி பெற்றுவிட்டன. அவர்களுடைய மௌத்தோடு அவைகள் முடிவடைந்து விட்டன. ஆனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலகத்தில் கொடுக்கப்பட்ட மூஜிசா குர்ஆன் என்ற அற்புதம் இருக்கிறது. இத்தகைய 1408 வருடங்கள் கழிந்தும் அந்த குர்ஆன்ல ஒரு வசனத்திலோ, ஒரு வார்த்தையிலோ, ஒரு எழுத்திலோ எந்த வித்தியாசம் ஏற்பட்டது கிடையாது, எந்த மகிழமான அறிவுகளும் உண்டானதாக கிடையாது. அல்லாஹ்வின் பரிபந்தம் வரைக்கும் அந்த வேதத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறான். அந்த மூஜிசாவை அல்லாஹ் மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அதுதான் இந்த ரமலான் மாதத்தில் அருளப்பட்ட புனிதமிகு அல் குர்ஆன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த குர்ஆனை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ் கையாண்டது வித்தியாசமான ஒரு விதம். இந்த குர்ஆனை சமூகத்தில் பாதுகாப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதன் முதலாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை தேர்ந்தெடுத்துகின்றான். குர்ஆனுடைய ஆயத்துக்கள் இறங்கிக் கொண்டே இருக்கும். மாணவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து உலகத்துக்கு வருவார்கள். அவர்கள் கோருவதோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாவை அசைத்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் கட்டளையிட்டான், لا تحرك به لسانك لتحزن به ان علينا جمعه وقرانا. ஏ நபியே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுகின்ற பொழுது நீங்கள் ஓதுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள், அவர் ஓதுவதற்கு செவிசாயுங்கள், கால் அதை காலுகாட்டி கேளுங்கள், சும்மா இன்ன அலைனா பயானா, பிறகு அந்த குர்ஆனை உங்களுடைய உள்ளத்தில் ஒன்று சேர்ப்பதும் அதை மனநிமிட வைப்பது எம்முடைய பொறுப்பாக இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தில் அருளுகின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானவருக்கு தீவியுடைய குர்ஆனுக்கு செவிசாய்க்கிறார்கள், பிறகு உள்ளத்திலே மனநிமிடப்பட்டதாக அந்த ஆயத்துக்கள் பதிந்து கொள்ளும். இப்படி ஒவ்வொரு குர்ஆன் ஆயத்துக்கள் இறங்கும் பொழுதும் சில கட்டங்களில் 5 ஆயத்துக்கள், 10 ஆயத்துக்கள், ஒரு சூராக்கள் எல்லாம் இறங்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு இருந்த நபி தோழர்கள் சஹாபாக்களும் மனம் செய்து கொள்வார்கள். அவர்களோடு இருந்த அந்த பெண்கள் ஹஸ்ரத் அஸ்ஸா, ஹஸ்ரத் உம்மு ஸலமா, ஹஸ்ரத் உம்மு அலா வரஃபா ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற நாயக ஸ்தோரிகள் எல்லாம் குர்ஆன பாரமாக்கிறதுல எவ்வளவு இன்பம், குர்ஆன மரணம் செய்வதில் எவ்வளவு ஆசை ஆகவும் என்றால், தனக்கு திருமணம் சேர்த்து வரப்படுகின்ற பொழுது அவர்களை நோக்கி செல்வார்களா, சொல்வார்களாம், எனக்கு நீங்கள் மகராக பணம் தர தேவையில்லை, ஏதாவது குர்ஆன் வசனங்களை கற்றிருந்தால் அதை மகராக படித்து தாருங்கள் என்று குர்ஆனை மகராக கேட்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் குர்ஆனை மனநம் செய்வதில் இன்பம், குர்ஆனை பாடமாக்குவதில் இன்பம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த குர்ஆன உள்ளத்தில் பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுத்த விசேஷமான ஒரு அறக்கொலை தான் ஞாபக சக்தி என்பது. ஹஜ்ரத் அம்ரு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு 7 வயது சிறுவர், மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில ஒரு கிணறு இருந்தது. வியாபாரிகள் வரும் போகும் பொழுதெல்லாம் அந்த கிணற்றில் நீர் குடித்துவிட்டு அவ்விடத்தில் ஓய்வெடுத்து விட்டு செல்வார்கள். அந்த கிணற்றுக்கு பக்கத்தில் தான் அம்ரு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீடும் இருந்தது. இந்த வியாபார கோத்திரம் ஓய்வெடுக்கும் சந்தர்ப்பத்தில் குர்ஆனுடைய ஆயத்துக்களை நோதிக்கொண்டே இருப்பார்கள். அதனை இந்த சிறு சஹாபி காலால் கேட்டு பல சூராக்களை மன்னன் செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் ஆதாரமாக வைத்துத்தான் இமாமுனா சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சித்துவுடைய சட்டத்தை எழுதுகின்றார்கள். சிறுவயது அடைந்த ஹாஃபிள்களுக்கும் உதவிக்கலாம், இமாமல் செய்யலாம் என்று. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் இந்த உலக உம்மத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதம் தான் இந்த ஞாபக சக்தி என்று சொல்றது. அதே போல எங்கட மதகபில மிக முக்கியமான இமாம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளவு மிகப்பெரிய மேதை, எவ்வளவு ஞாபக சக்தி என்றால், ஒரு சந்தர்ப்பத்தில் இனிமை படிக்கக்கூடிய காலத்தில் தனது சக மாணவர்களே ஒரு பக்தாதுக்கு ஹதீஸை படிக்க செல்கிறார்கள். அங்கு ஹதீஸ் பாடம் கட்டுப்படுத்தப்படுகிறது. அனைத்து மாணவர்களும் அந்த ஹதீஸை எல்லாம் குறித்துக் கொள்கிறார்கள். உஸ்தாத் ஆசிரியர்கள் சொல்ல சொல்ல நோட்டை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்த பேனாக்களையும் பெறவில்லை, எந்த நோட் புத்தகங்களையும் எடுக்கவில்லை, வெறுமனே காவால் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அவரோடு வந்த மாணவர்கள் குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். என்ன, நாலு கடந்து வீடு கடந்து ஹதீஸை காவால கேட்டு விட்டு போக வந்திருக்கிறீங்களா, எழுத மாட்டீங்களா என்று குத்தி சொன்னார்கள். கிட்டத்தட்ட 15 நாட்கள் கழிந்தனர். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அந்த 15 நாட்களும் 15,000 ஹதீஸ்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டன. அனைவருடைய நோட் புக்குகளையும் எடுத்து அதை திருத்தி கொடுத்தார்கள். இந்த ஹதீஸின் விளக்கம் இப்படி வர வேண்டும், இது இவ்வாறு எழுதப்பட வேண்டும் என்று பதினையாயிரம் ஹதீஸ்களையும் காவால் கேட்டு மனனம் செய்து அதை திருப்பிக் கொடுத்தார்கள் என்றால் அல்லாஹ் அந்த இமாமுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆற்றல். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி அல்லாஹ் குர்ஆனை பாதுகாக்கிறதுக்கு இந்த உம்மத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஒரு அற்புதை தான் இந்த ஞாபகம் சக்தி என்பது. குர்ஆனுடைய ஆயத்துக்கள் அந்த காலத்தில எழுத்து வடிவில் இல்லாமல் இல்லை, இருக்கவும் இருக்கவும் செய்தனர். இந்த அளவுக்கென்றால் சஹாபாக்கள் நாயகர் தோழர்கள் உள்ளத்தில குர்ஆனை மனநிலைத்து வைத்துக் கொள்வார்கள். அதே வேளையில் ஈச்சம் ஓலைகள்ல, ஈச்சம் மத்தைகள்ல, கற்பாறைகள்ல, மிருகங்களுடைய எலும்புகள்ல இந்த குர்ஆன் ஆயத்தை எழுதியிருந்திருக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில இந்த குர்ஆன் நூல் வரியில் காணப்படவில்லை, புத்தக அமைப்பில் காணப்படவில்லை. ஏன்? ரசூலுல்லாஹுடைய காலத்தில குர்ஆன் நூல் வரியில் அமைக்கப்பட வேண்டிய ஒரு தேவை ஏற்படவில்லை, அது ஒரு காரணம். இரண்டாவது, அவ்வாறு நூல் வடிவில் போர்வை செய்வதாக இருந்தாலும் நபி குர்ஆனுடைய கடைசி ஆட்சி இறங்குவதற்கும் நபியுடைய வஃபாத்துக்கும் கிட்டத்தட்ட 9 நாட்கள் தான் இருந்தன. கால நேரம் போதாமையாக இருந்தது. நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு 9 நாட்கள் இருக்கும் பொழுதுதான் குர்ஆன் கடைசி ஆயத்து பத்தபு யோமன் துர்ஜவுன ஃபீஹி இல்லல்லா சூரத்துல் பக்கரால வரக்கூடிய இந்த ஆயத்து அருளப்படுகின்றது. குர்ஆன்ல கடைசியாக அருளப்பட்ட ஆயத்து வசனம் தான் இந்த வசனம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இத்தகைய காரணங்களுக்காக வேண்டி நபியுடைய காலத்துல குர்ஆன் நூல் வடிவில் இருக்கல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றார்கள். அவருடைய ஆட்சி காலத்தில இஸ்லாம் பரவ ஆரம்பிக்கின்றது. அந்த காலத்தில்தான் யமாமா எனப்படுகின்ற இரண்டு யுத்தங்கள் நடைபெறுகின்றன. அந்த யுத்தத்தில கிட்டத்தட்ட 70 ஆபில்கள் என்றும் இன்னொரு அறிவிப்பின்படி 120 அல்லது 700 ஆபில்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்று ரிவாயத்தில் வருது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இதனை அவதானித்த உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அமீருல் முஃமினீன் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடம் வந்து சொன்னார்கள், யா அமீருல் முஃமினீன், இன்னல் கத்ல கதிஸ் ஹர்ர, கொலை அதிகரித்து விட்டது. குர்ஆனை சுமந்த ஆபில்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டுக் கொண்டு விட்டார்கள். அவர்கள் சகீதாகி விட்டார்கள். கால போக்கில இந்த குர்ஆன் மங்கி மறைந்து போய்விடும், குர்ஆன் இல்லாமல் போய்விடும். எனவே இதை நூல் வடிவில் அமைத்தால், நூல் வடிவில் ஒன்று சேர்த்தால் நல்லதாக இருக்குமே என்ற கருத்தை முன்வைக்கின்ற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆத்திரப்பட்டு கோபப்பட்டு கேட்டார்கள், கைஃப அஃஅலு ஷைஅன் லம் யஃஅலுஹு ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத, அவர்கள் சொல்லாத ஒரு பிதாத்தான நூதனமான காரியத்தை எப்படி நான் செய்ய துணிச்சல் செய்வேன் என்று தட்டி கேட்ட நேரத்தில் அமைதியாக இருந்தார்கள். 10 நேரத்துக்கு பிறகு அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை தெளிவுபடுத்தினான். உமர் சொல்கின்ற ஆலோசனை நல்ல கருத்துத்தான், இது சிறந்த கருத்துத்தான், சமூகத்துடைய நலன்களில் நான் சொல்லப்படுகிறது என்று அல்லாஹ் உள்ளத்தொரு தெளிவை உண்டாக்கினான். பின்னர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த குர்ஆன கொண்டு சேகரிக்கின்ற வேலைய, இந்த பணியை யாருடைய கையில கொடுப்பது என்று ஆலோசனை செய்தார்கள். அனைவருடைய ஆலோசனைப்படி ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் குர்ஆனை கொண்டு திறக்கக்கூடிய பணிக்கு பொருத்தமாக இருந்தவர், அவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு மிகப்பெரிய அறிவாளி! ஒரு சந்தர்ப்பத்தில நபி அவர்கள் கேட்கிறார்கள், வெய்தே அத்தஹத முஸ்ரியானியா, எனக்கு யூதர்களிடம் இருந்து சுரியானி பாசையில் கடிதங்கள் வருகின்றன, அந்த பாசை எனக்கு தெரியாது, அக்கடிதத்தில் சில தவறுகள் பிழைகள் இருக்கலாம், நீங்க சுரியானி பாசையை படித்திருக்கிறீர்களா என்று கேட்ட நேரத்தில் இல்லை என்று சொல்லிவிட்டு 17 நாட்கள் முழு சுரியானி பாசையும் படித்து முடிக்கிறார்கள். அல்லாஹ் அந்த சஹாபாக்களுக்கு கொடுத்த ஒரு ஆற்றல், முஸ்லீம்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றல்கள் போன்று அல்லாஹ் எந்த ஒரு சமூகத்துக்கும் இப்படியான திறமைகள் கொடுத்தது கிடையாது. அப்துல்லாஹி பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு 100 அடிமைகளை வைத்திருந்தார்கள். ஒவ்வொரு அடிமைகளின் வெவ்வேறான பாசை, அந்த அடிமைகளுடைய பாசைகளை குறுகிய காலத்தில் படித்து முடித்தார்கள் என்றால் அல்லாஹ் அந்த சஹாபிக்கு கொடுத்த திறமை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இப்போது செய்திபின் சாபிக்கு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அமீர் முஃமினீன் கேட்டார்கள், இந்த குர்ஆனை சுமந்த ஹுஃபால்கள் குர்ஆன்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள், இந்த குர்ஆன ஒன்று சேர்க்கிறத பத்தி உங்களோட கருத்து என்ன என்று சொன்ன நேரத்தில் அவர்களும் கேட்ட பதில் என்ன தெரியுமா? கைஃப அஃஅலு ஷைஅன் லம் யஃஅல்ஹு ரசூலுல்லாஹ். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உமரை பார்த்து என்ன கேள்வியை கேட்டாங்களோ அதே கேள்வியை இந்த நாயக சோழர் அமீரில் மூமினியை பார்த்து கேட்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்லாத செய்யாத ஒரு செயலை நான் எப்படி செய்யறது? அருமையானவர்களே, சஹாபாக்களுக்கு மத்தியில் பாருங்கள் இருந்த ஒற்றுமை வார்த்தையில் மட்டுமல்ல, செயற்பாடுகளில் மட்டுமல்ல, வார்த்தையிலும் ஒற்றுமை இருந்தது. ஈமான் உணர்வுள்ளவர்கள் நீனுடைய உழைப்பு செய்த அந்த தியாகிகளுக்கு மத்தியில் வார்த்தையிலும் அல்லாஹ் ஒற்றுமை ஏற்படுத்தினார், உள்ளங்களையும் அல்லாஹ் ஒற்றுமை ஏற்படுத்தினார். கேட்கிறாங்க செய்து ரலியல்லாஹு அன்ஹு, அமீரில் முஃமினீன் அவர்களே, ஒரு மலைய ஒரு இடத்துல இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு அகற்றுமாறு சொன்னால் நான் முடிந்த அளவு செய்ய முன்வருவேன், ஆனால் இந்த குர்ஆன ஒன்று சேர்க்கிறது என்னால முடியாத காரியம் அல்ல. அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலையும் தெளிவை உண்டாக்கினார், அவருக்கும் அல்லாஹின் உள்ளத்தில இதை பற்றிய நல்லொரு எண்ணத்தை ஏற்படுத்தினார். சொன்னாங்க, யாசை இன்னக சாபுன் ஆகிலுன் பலா நத்தகிமுக, செய்தே நீங்க ஒரு புத்திசாலியான ஒரு மனிதர், உங்க மிகப்பெரிய அறிவாளி, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால இருந்து வஹி எழுதினவர்களில் ஒருவர், நீங்க இந்த குர்ஆனை ஒன்று சேகரிக்க ஒன்று சேர்ப்பதற்கு மிக தகுதியானவங்க நீங்க தான் என்று அந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, கிட்டத்தட்ட அந்த குர்ஆனை திரட்டுவதற்கு குர்ஆன நூல் வடிவில் அமைப்பதற்கு 6 சஹாபாக்கள் தெரிவு செய்யப்படுகிறார்கள். ஹஸ்ரத் உமர், அலி, ஜெய்த் இப்னு சாபித், அபு அப்துல்லா பின் மஸ்ஊத், உபை இப்னு சஅத், அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 6 சஹாபாக்கள் தெரிவு செய்யப்படுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையின் கீழே இந்த குர்ஆன கொண்டு சேர்ப்பதற்கு ஜெய்த் ரலியல்லாஹு அவர்களுடைய தலைமையின் கீழே இந்த குர்ஆன ஒன்று சேர்ப்பதற்கு 4 நிபந்தனைகள் முன்வைக்கப்படுகின்றன. ஒன்று சொன்னாங்க அமீர் முஃமினீன் அவர்கள், உமரே இந்த குர்ஆன ஒன்று சேர்ப்பதற்கு 4 நிபந்தனைகள். அனைத்து சஹாபாக்களும் அவரவர்களை எழுதி வைத்திருந்த ஏடுகளை கொண்டு வருவார்கள். முதலாவது நிபந்தனை, அந்த ஏட்டில இருக்கின்றவாறு அவங்களோட மனத சக்தியும் கொண்டு பட்டிருக்க வேண்டும், அந்த ஏடும் உள்ளத்தில உள்ள மனன சக்தியும் கொண்டு பட்டிருக்க வேண்டும். இது முதலாவது நிபந்தனை. இரண்டாவது, குமரே அந்த குர்ஆன் பிறகு எடுத்து வரக்கூடிய மனன சக்தியும் உங்களது மனசக்தியும் ஒன்றாக இருக்க வேண்டும். மூன்றாவது நிபந்தனைதான் மிக கஷ்டமானது. இந்த குர்ஆன் வசனம் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் இறக்கப்பட்டதற்கு அவருக்கு முன்னால் அருளப்பட்டதற்கு ரெண்டு சாட்சிகள் தேவை என்று மூன்றாவது நிபந்தனை முன்வைக்கப்படுகிறது. நாலாவது தான், இந்த குர்ஆன் பிரதியை கொண்டு வரக்கூடியவருடையவும் ஏனைய மக்களுடையவும் மரண சக்தி ஒன்றாக இருக்கணும் என்று நாலு நிபந்தனையின் அடிப்படையில்தான் இந்த குர்ஆன் கொண்டு சேர்க்கப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, குர்ஆன் கொண்டு சேர்க்கப்பட்டது என்றால் இப்ப இருக்கக்கூடிய புத்தக வடிவிலே அல்ல, 116 சூராக்களையும் 114 நோட்புக்குகளாக குறிப்பு பொத்தாங்களாகத்தான் அந்த குர்ஆன் திருத்தப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இவ்வாறு எதை சொல்ல வருகிறேன் என்றால், அல்லாஹ் இந்த குர்ஆனை பாதுகாப்பதற்காக வேண்டி ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தை தெரிவு செய்தான். இரண்டாவது ரவியுடைய வஃபாத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி காலத்தில் குர்ஆன் நூல் வடிவில் பாதுகாக்கப்படுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் அந்த குர்ஆன் பிரதி பாதுகாக்கப்பட்டு உமருடைய ஆட்சியில் கையளிக்கப்படுகிறது. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வஃபாத்துக்கு பிறகு அந்த குர்ஆன் பிரதி ஹஃபா நாயிடம் பாதுகாத்து வைக்கப்பட்டு வருகின்றது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, மூன்றாவது கலீஃபாவாக ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வருகின்றார்கள். அவர்களுடைய ஆட்சி காலத்தில்தான் இந்த இஸ்லாம் முழு உலகத்துக்கும் வேகமாக பரவ ஆரம்பிக்கின்றது. பல நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக மாறிவிட்டன. அவங்கள காலத்தில் இந்த குர்ஆன்ல கிராத்துல கருத்து வேறுபாடு ஏற்பட ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் ஹதீஸ்ல வந்திருக்கிறது, உன்ஜிலல் குர்ஆன் அலா சப்அத்தி ஹுருபின், இந்த குர்ஆன் ஏழு சவாலு முறையில ஏழு அறுப்புகள் மீது இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன்ல பாச அரபு பாசை, இன்றைக்கு நாங்கள் பேசக்கூடிய மொழி தமிழ் மொழியாக இருந்தாலும் உத்தரிப்பில வித்தியாசம் இருக்கத்தான் செய்கின்றது. நாம் பார்க்கலாம், அப்கன்றியில பேசுகின்ற தமிழ் அது ஒரு விதமான உத்தரிப்பு, மெக்சிகோவில் பேசப்படுகின்ற தமிழ் அது மற்றொரு வித்தியாசமான உத்தரிப்பு, காலி மாத்திரையில் பேசப்படுகின்ற தமிழ் மொழி இன்னும் ஒரு வித்தியாசமான உத்தரிப்பு, பேசப்படுகின்ற பாசை தமிழ் பாசை தான் ஆனால் உத்தரிப்புல வித்தியாசம் இருக்கிறது. இதே போல அந்த அரேபிய நாட்டில அனைவருடைய பாசையும் அரபாகத்தான் இருந்தது, அரபு மொழியாக இருந்தாலும் உச்சரிப்புல வித்தியாசம் இருக்கிறது. இந்த உச்சரிப்பை வைத்துத்தான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்தில மக்கள் குர்ஆன் கிராத்திய விதத்தில வேறுபட ஆரம்பித்தாங்க. ஹுதைபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு ரஷ்யாவுக்கு பக்கத்தில் ஆதர் மீதான் என்ற ஊருக்கு பிரயாணம் செய்கிறார்கள். அங்கு போய் பார்த்தால் மதரசால கல்வி பயிலுகின்ற மாணவர்கள் உட்பட பராசிரியர் விதத்தில வேறுபட்டிருந்தார்கள். ஹஜ்ரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சிரியா வாசிகள் பின்பற்றுகிறார்கள். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கிராத்தின் விதத்தை கூஃபா வாசிகள் பின்பற்றுகின்றார்கள். இவர்கள் அவரை பார்த்து அவர் காபிர் இல்ல நீ காபிர் என்று நிராகரிக்கக்கூடிய அளவுக்கு கிராத்திர வேறுபட்டு பிளவுபட்டு விட்டார்கள். இதனை அவமானித்த ஹுதைபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்லி அவர் அப்பா நாயிடமிருந்த பிறவியை எடுத்து எல்லா பிறவிகளையும் சீர் செய்து ஏழு கிராத் அடிப்படையில இந்த குர்ஆனை அமைக்கிறார்கள். நாங்கள் ஓதுறது பெரும்பாலும் ஹக் கிராத்து தான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஏழு முறையில விதத்தில இந்த குர்ஆனுடைய கிராத்து அமைக்கப்பட்டு ஏழு நாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். மக்காவுக்கு ஒன்று, மதீனாவுக்கு ஒன்று, சிரியாவுக்கு ஒன்று, கூஃபாவுக்கு ஒன்று, ஈராக்குக்கு ஒன்று என்று இப்படி ஏழு நாடுகளுக்கு இந்த குர்ஆன் பிரதியை அனுப்பி வைக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இவ்வாறு அன்னாருடைய ஆட்சி காலத்தில் கிராத்திரிய விதங்களை சீர் செய்யப்பட்டாலும் கூட சஹாபாக்களுடைய காலத்தில் குர்ஆன்ல குறியீடுகள் இருக்கல்ல, குர்ஆன்ல குறியீடுகள் இருக்கல்ல. காரணம் என்ன? அந்த அரபியர்களுக்கு தெரியும், வேல் எடுத்துக்கொண்டால் கீழே ஒரு நக்கத்து வந்தால் வே, மேல ரெண்டு நொக்டா வந்தால் தான், மூணு நொக்டா வந்தால் சாந்து அந்த நொக்டா இல்லாமல் அவர்களுக்கு சொல்ல முடியும். ஜீன்ல நடுவுல நொக்டா வந்தால் ஜீன், மேல நொக்டா வந்தால் ஹா, நொக்டா இல்லாவிட்டால் ஹா என்று அந்த அரசியர்களுக்கு தெரியும். ஆனால் காலப்போக்கில் வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு இந்த குறியீடு இல்லாமல் குர்ஆனை வாசிப்பது கஷ்டம் என்பதற்காகத்தான் இமாம் அபுல் அஸ்பதுத்து அலியுடைய காலத்தில்தான் இந்த குர்ஆனுக்கு குறியீடு வைக்கப்பட்டது. இன்னும் ஒரு அறிவிப்பின்படி அஜாஜிபுன் யூசுஃபுடைய காலத்தில்தான் குர்ஆனுக்கு அரக்கக் குறியீடு வைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், இந்த குர்ஆனுக்கு எந்தெந்த சஹாபாக்கள் எந்தெந்த நாயக தோழர்கள் அரும்பெரும் பாடுபட்டார்களோ, குர்ஆன் பணியில ஈடுபட்டார்களோ, அல்லாஹ் அவர்களை உயர்த்தித்தான் இருக்கிறான். தந்த நேரத்தையும் காலத்தையும் அறிவையும் ஆற்றலையும் குர்ஆனுடைய பணியில ஈடுபட்டதனால், குர்ஆன் பணியில அமுல்படுத்தியதனால் அல்லாஹ் எவ்வளவு மிகப்பெரிய அறியாளியாக மாற்றினான் என்றால், அப்பொழுகும் செய்தபுனு சாபித் நபியவங்க சொன்னாங்க, வராயில் கணக்கென்று ஒன்று இருக்கிறது. தந்தை மரணித்து விட்டால் அவருடைய சொத்தை எப்படி திருத்தி கொடுப்பது என்ற ஒரு பாடம் இருக்கிறது. அதற்கு பாக பிரிவினை என்று சொல்வார்கள். அது எல்லோருக்கும் அந்த அறிவு கொடுக்கப்பட்டதல்ல. இந்த கதையில மிக பிரசித்தி பெற்ற ஆழமான நுணுக்க சாமிதான் செய்தபுனு சாபித்திறன் எல்லா பண்பு இந்த அளவு கடிவாளியாக மாறினான் என்றார் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நான் எங்கேயாவது ஒரு நாட்டை விட்டு ஊருக்கு செல்வதாக இருந்தால் நான் தலைவராக நியமித்து விட்டு செல்வது செய்து கொண்டு சாமிக்கத்தான். அவங்க மரணித்த நேற்றையில ஹலீஃபா அவங்க சொன்னாங்க, மாத்த செய்யுது முஸ்லிமி, முஸ்லிம்களே தலைவர் மரணித்து விட்டார் என்று போட்டி புகழக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய நேரியாக மாறினது குர்ஆனுடைய பணியில ஈடுபட்டதனாலதான். இதே போல உபை இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குர்ஆன்ல பணியில தன்னை ஈடுபடுத்தியதனால மிகப்பெரிய காரியாக மாறினார். நபியே ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, இன்னல்லாஹ் அமரனி அன் அக்ரா அலைக்கல் குர்ஆன், உபையே உங்களுக்கு முன்னால குர்ஆனை ஓதி காண்பிக்குமாறு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டார். கேட்டாங்க, யார சூழல்லா, அல்லாஹ் எங்க பேர் சொல்லி சொன்னானா? உங்களோட பேரை சொல்லி அல்லாஹ் எனக்கு வழியறித்து விட்டான் என்று சொன்ன பொழுது நினை சந்தோஷத்தால மாலை மாலையாக இருந்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி குர்ஆனுடைய படைக்காக குர்ஆனுடைய பணிக்காக பாடுபட்ட சஹாபாக்கள் ஜெயிதுபுனு சாபித்தாக இருக்கட்டும், உபயுபுனு சாபாக இருக்கட்டும், அப்துல்லாவின் மசூதாக இருக்கட்டும், அபு தர்காவாக இருக்கட்டும், அனைவர்களையும் அல்லாஹ் இந்த உலகத்துல உயர்த்தித்தான் இருக்கிறார். மத்ரூக்கின் அபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுறாங்க, அல்லாஹ் லட்சக்கணக்கான சஹாபாக்களின் அறிவாற்றலை இந்த ஆறு பேர்கள் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு ஆண்ட தொடர்பு யார் யாருக்கு இருக்கிறதோ, எந்தெந்த பொருளுக்கு இருக்கிறதோ அல்லாஹ் அதை உயர்த்தித்தான் இருக்கிறான். நாம் பார்க்கலாம், குர்ஆன் இறக்கப்பட்ட குர்ஆனுடைய மொழி அரபு மொழி என்பதனால அல்லாஹ் பாசைகள்ல சிறந்த பாசையாக அரபு மொழியை அல்லாஹ் நாட்டினான். சொர்க்கத்துடைய பாசையாக, அல்லாஹுடைய பாசையாக, மலக்குமாருடைய பாசையாக அல்லாஹ் அரபு மொழியை ஆக்கியிருக்கிறான். நாம் ஆங்கிலம் பேசலாம், சிங்கள மொழியில் பேசலாம், செய்தியில பேசலாம், என்ன பாசையில திறமை இருந்தாலும் எங்களுடைய தாய்மொழி அரபு மொழி. கண்ணியமானவர்களே, அரபு மொழி இல்லை என்றால் ஒரு முஸ்லிமுடைய பொறுமதி இல்லாமல் போய்விடும். அதனால் ஜெமியத்துமான வழிகாட்டலுக்கு இல்ல மக்கள் ஆரம்பிக்கப்பட்டு மாணவர்களுக்கு அரபு மொழி கொதிக்கப்பட்டு வருகிறது. இது முஸ்லீமுடைய ஒரு தாய் பாச. குர்ஆன்ல பாச அரபாக இருக்கிறதால அல்லாஹ் பாசைகள்ல சிறந்த பாசையாக அரபை ஆக்கினார். குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு லைலத்துல் கத்ர் இரவு, துனியால வானத்துக்கு பைத்துல் குத்ஸ் இடத்துக்கு அல்லாஹ் லைலத்துல் கத்ர் இரவையில குர்ஆனை மொத்தமாக அருள் செய்தான். அதனால இரவுகள்ல சிறந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவு. குர்ஆன் இறக்கப்பட்டதனால, குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் ரமலானுடைய மாதம். அதனால மாதங்கள்ல சிறந்த மாதமாக அல்லாஹ் ரமலானை ஆக்கினார். குர்ஆன் இறக்கப்பட்ட இடம் மக்கா மதீனா. அதனால அல்லாஹ் இடங்கள்ல சிறந்த உயர்ந்த இடங்களாக மக்காவை மதீனாவை ஆக்கியிருக்கிறார். தஜ்ஜால் வருகையினால் ஏற்படும் பொழுது எல்லா இடங்களுக்கும் சென்று அத்துழியம் செய்வான். ஆனால் மக்கா மதீனாவுக்கு செல்ல முடியாது. ஏன்? குர்ஆன் இறக்கப்பட்ட இடம். குர்ஆனை கொண்டு வந்தவர் தானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதனால மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவராக அல்லாஹ் ஜிப்ரீலை ஆக்கினார். குர்ஆன் கொடுக்கப்பட்ட நபி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக சிறந்தவராக ரசூலுல்லாஹை ஆக்கினார். இந்த உலகத்தில குர்ஆன் கொடுக்கப்பட்டவர்கள், குர்ஆனை சுமந்தவர்கள் உலமாக்கள், ஹாஃபிள்கள். அதனால அல்லாஹ் அடியார்கள் சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக உலமாக்களையும் ஹாஃபிள்களையும் ஆக்கியிருக்கிறான். குர்ஆனை சுமந்த உலமாக்கள் ஆட்சதிகாரம் இல்லாமல் இருக்கட்டும், சொத்து செல்வம் இல்லாமல் இருக்கட்டும், ஆம்பலம் இல்லாமல் இருக்கட்டும், குர்ஆனை சுமந்திருப்பதன் காரணமாக உலகத்தில் அவர்கள் தான் மிக கண்ணியமானவர்கள். அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள், கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மின் இஜ்லாலில்லா இக்ராம ஹாமிலில் குர்ஆன். குர்ஆனை சுமந்த ஒரு ஆணினை கண்ணியப்படுத்துவது அனுபவத்தில சிறிதாக இருக்கட்டும், வயதில சிறிதாக இருக்கட்டும், அவரை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது போல, அல்லாஹ்வை மேன்மைப்படுத்துவது போல. ஆனால் இன்றைக்கு எமது சமூகத்திலே கண்ணியம் எப்படி காணப்படுகிறது? ஏதோ ஒரு பாடசாலையாக இருக்கலாம், மதரசாவாக இருக்கலாம், ஊருடைய பைமுமாக இருக்கலாம், அந்த பரிசெயத்து விழாவில ஆலயங்களும் உட்கார்ந்திருக்கத்தான் செய்கிறார்கள். முதலாவது பரிசு கொடுத்து கௌரவிக்கப்படுவது அந்த இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் அந்த தனவந்தர்களையும் ஏனைய லௌகிக துறையில் பட்டதாரிகளையும் தான். குறையாக சொல்லவில்லை, கசப்பான உண்மையாக சொல்கிறேன். கடைசியாக போரில் பரிசு நின்றிருந்தால்தான் அதிரத்தை இங்கே அழைக்கிறார்கள். அருமையானவர்களே, சில இடங்கள்ல அந்த கண்ணியம் இல்லை. இவ்வாறு செய்யப்படுகின்ற வைபவங்கள் மார்க்க மார்க்க அறிவில்லாத வைபவங்கள், மார்க்க பற்றில்லாத வைபவங்கள், ஈமான உணர்வில்லாத வைபவங்கள். இந்த வைபவத்தை எடுத்துக்கொண்டாலும் முதலாவது கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள் ஒரு ஆணை சுமந்த உலமாக்கள். ஒரு ஆணை சுமந்த ஒரு ஆளுமுடைய கையினால் ஒரு பரிசு வழங்கப்படுவதை சிறிதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இதுமான வீடு வந்தாலும் சரி, வீட்டுடைய வைபவங்களாக இருந்தாலும் சரி, கலைத்திலையும் முதலாவது முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டியவர்கள் குணமாக்கள். பள்ளியில் கடமை புரிகின்ற ஆளுங்களாக இருக்கட்டும், மதரசாவுடைய உஸ்தாதாக இருக்கட்டும், ஏனைய தாவா பணியுடைய ஒரு சமூக தொண்டனாக இருக்கட்டும், ஒரு ஆணையை சுமந்திருந்தால் அந்த பட்டம் பதவி அளிப்பதற்கு உலகத்தில் எந்த பதவியும் ஈடாக முடியாது. ஆக அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே பூமியில சிறந்தவர்கள் குர்ஆனை சுமந்தவர்கள் என்பது போல உலகத்தில் இருக்கக்கூடிய வீடுகள்ல ஆக சிறந்த வீடு, உயர்ந்த வீடு, ஓலை குடிசாக இருந்தாலும் குர்ஆன் ஓதப்படுகின்ற வீடு, குர்ஆன் வாசிக்கப்படுகின்ற வீடு, லட்சக்கணக்கான ரூபாக்கள் செலவிடப்பட்டு வீடுகளை அவாறு அலங்காரம் செய்யப்பட்டிருக்கலாம், வண்ண வண்ண நிறம் தீட்டப்பட்டிருக்கலாம், ஆனால் குர்ஆன் ஓதப்படவில்லை என்றால் அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு தெரியுமா? செத்த பிணங்கள் குறைக்கப்படுகின்ற குணச்சாவாதிகள் கொப்பித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, எனவேதான் குர்ஆனை படிக்காதவர்கள், குர்ஆனை ஓட தெரியாதவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில அந்தஸ்து குறைந்தவர்கள். அதனால அண்மையில் ஒரு புத்தகத்தை பார்த்தேன். ஒரு வாலிபன் மரண பெருவாயில இருக்கிறான். தன்னை பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து பல நோயியல் துறையில பல கலைகளை கற்பிக்க வைத்திருக்கிறார். சர்டிபிகேட்கள் சான்றிதழ்களும் எடுத்திருக்கிறார். மரண திருவாய் என்ற வாலிபன் சொல்கிறார், தந்தையே நாம் பெற்ற சான்றுகளை கொண்டு வாருங்கள். கொண்டு வந்து சொன்னார், நான் மரண கதத்தில் இருக்கிறேன், உண்மையான வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு நீங்கள் குர்ஆனை கற்றுத் தரவில்லையே, இந்த கலையில என்ன பயன் இருக்கிறது என்று என் ஆச்சரியமாக வியப்போடு கேள்வியாக கேட்கிறார். கண்ணியமானவர்களே, எங்களோட பிள்ளைகள் இந்த கிளாஸ் செல்லலாம், இந்த லௌகிக படிப்புல முன்னேறி செல்லலாம், ஆனால் குர்ஆன் அறிவை கொடுக்கவில்லை என்றால், குர்ஆனை கற்க வைக்கவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய பாதையில அந்தஸ்து குறைந்தவர்கள். அதனால் இன்ஷா அல்லாஹ் வயது வந்த பெண்கள் குர்ஆனை படியுங்கள், குர்ஆனை வாசியுங்கள், விளங்குங்கள். அப்படிப்பட்ட குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நல்மக்களாக வாழ்வதற்கு வல்லவன் அல்லாஹ் இம் அனைவருக்கும் தோசைக்கு தருவானா. ஆமீன். வாக்கு தஹ்வானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
குல் லில் கௌனி வகுல்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு
அலைக்கும்.